சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே திருவருட்பயனிலே ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒன்பதாம் அதிகாரத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டியுள்ளது. ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலையினை சென்ற வகுப்பிலே தொடங்கிக் கொண்டு அதிலே மூன்று குறட்பாக்களை சிந்தித்த அளவிலே இருக்கின்றோம். இதற்கு முந்தைய அதிகாரமாகிய இன்புற நிலையினை பார்க்கும் பொழுது அந்த இன்புற நிலையிலே முடிந்த பேராகிய சிவப்பேறு வீடு வேறு, அந்த வீடு வேற்று இன்பமானது மிக அருமையாக விளக்கி அருளப்பட்டது. ஆகவே வீடு வேறு நிலையினை பற்றி சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வீடு வேறு எப்படிப்பட்டது? பிற பிற சமயங்கள் வீடு வேறு கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுவது போல் சைவ சித்தாந்தமும் கூறுகின்றதா என்றால், ஒவ்வொரு சமயமே கூறுகின்ற வீடு வேறு ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகின்றது. ஆகவே சைவ சித்தாந்தம் எதனை வீடு வேறு என்று வரையறுக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அந்த இன்புற நிலையிலே அருமையாக அதனை விளக்கி கூறினார்கள். சிவமும் உயிரும் பொருளால் ஒன்றாகாமலும் அதே சமயத்தில் பிரிந்து விளங்காமலும், இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்காமலும், சிவத்துக்குள்ளே உயிர் அடங்கி உயிர் சிவமேயாய் ஒன்றுபட்டு விளங்குகின்ற நிலையிலே, அந்த இரண்டற்ற அத்துவித நிலையிலே சிவ பேரின்பமாகிய முத்திய ஆனந்தம் அனுபவிக்கப்படுகின்றது என்பதை பல்வேறு முறைகளிலே விளக்கி கூறினார்கள். அந்த இன்பு ஏனென்றால் அந்த இன்புறு நிலையாகிய முத்தி பேரின்பத்திற்கு அடுத்தாற் போல ஐந்தெழுத்தருணை வைத்துள்ளார்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களை நாம் பார்த்தோம் என்றால் முத்தி பேரை சொல்லக்கூடிய சூத்திரம் பதினொன்றாம் சூத்திரம். அதற்கு முன்பாக ஒன்பதாம் சூத்திரத்திலே ஐந்தெழுத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு முறைமையினை ஒன்பதாம் சூத்திரத்திலே வீடு வேற்றுக்கு முந்தைய நிலையிலே சொல்லியிருப்பார்கள். இங்கு வீடு வேற்றை சொல்லி அதன் பின்பு சொல்லியுள்ளார்கள் இந்த திருவருள் பயணிலே. ஆகையினாலே நாம் இதிலே சிந்தித்து பெற வேண்டியது என்னவென்றால், வீடு வேறு அடைந்த பிறகும் பிராரத்த கர்மமானது அது உடல் ஊழாய் கழியும். ஆகையினாலே அது உடல் ஊழாய் கழியும் காலம் வரையறுக்கப்பட்ட நாள் வரையிலே இந்த உடம்பானது இந்த நில உலகத்திலே இருக்கும். ஆகையினாலே முத்தி அடைந்த பிறகும் இந்த நில உலகத்திலே இருப்போர் அவர்கள் அந்த ஆன்மா உண்மையில் சிவத்துக்குள் தான் இருக்கின்றது, ஆனால் அந்த உடம்பானது நீங்காமல் இன்னும் இருப்பதனாலே அவர்கள் உலகில் இருப்போர் என்று சொல்லப்படுகின்றனர். அவர்களை சீவன் முத்தர்கள் என்று அழைக்கின்றோம். அந்த சீவன் முத்தர்கள் அவர்களிடம் ஆணவ மனமானது தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அவர்களை பிணிக்க ஒட்டாது அடங்கியிருக்கும். ஆனாலும் விஞ்ஞான நூல்களிலே சொல்லும் பொழுது அந்த ஆணவ மனமானது அவுடதத்தால் தடுப்புன்ற விடம் போல, அதாவது மருந்துகளாலே தன்னுடைய ஆற்றல் குன்றியிருக்கின்ற விடம் போலத்தான் அந்த ஆணவ மனம் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதனாலே பழைய பயிற்சி காரணமாக சீவன் முத்தர்கள் பிரபஞ்சத்தை சார நேர்ந்தால் மலவாசனை மேலோங்கி அது பிரபஞ்ச சார்பிலே தள்ளிவிடும். ஆகையினாலே சீவன் முத்தர்களுக்கு அந்த முத்தி இன்பம் நிலை பெறும் பொருட்டும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம் வேண்டப்படும். ஆக எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் அஞ்செழுத்து. சைவத்திற்குள்ளே புகுகின்றவர்கள் நுழைவு தீக்கை சமயதீக்கை வாங்குவார்கள், அந்த நிலையிலும் அஞ்செழுத்துதான். மேன்மேலும் சிவநெறியிலே வளர்ந்து வரும்பொழுது விசேடதீக்கை பெற்றாலும் நிர்வாணதீக்கை பெற்றாலும் அஞ்செழுத்துதான். அது கிரியாவதியாக வாங்கினாலும் சரி, ஞானவதியாக வாங்கும் போது சரி, ஞான நெறியிலே பயந்து வரும்பொழுது கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே வரும்பொழுது அங்கும் அஞ்செழுத்தை ஓதித்தான் சிந்திக்கின்றோம். தெளிந்து நிட்டை கூடி சீவன்முத்தர்களாக ஆன பிறகும் அந்த முத்தி நிலை நிலை வரும் பொருட்டு அஞ்செழுத்து சிந்தனை வேண்டப்படுகின்றது. ஆகவே அந்த முறைமையிலே முத்தி நிலையை விளக்கி சொன்ன இன்புறு நிலைக்கு அடுத்தாற் போல இந்த ஐந்தெழுத்து அருணிலை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் ஒரு செய்தியாக இங்கே தெரிந்து கொள்வது நலம் பயக்கும். ஆகவே ஏற்கனவே பார்த்த குறட்பாக்களை பார்த்தோம் என்றால் அஞ்செழுத்தினுடைய பொருளைத்தான் விரித்து சொல்கின்றன எல்லா நூல்களும் என்று கூறினார். எல்லா நூல்களும் என்று சொல்லும் பொழுது வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் தனிச்சிறப்பு உள்ளது. சிவஞான சித்தியாரிலே அடுத்தடுத்து சில பாடல்களிலே வேத ஆகமங்களுடைய முதன்மையினை எடுத்துரைப்பார். வேத நூல், சைவ நூல் என்றிரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்று கூறுவார். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொல்வார். இப்படி சொல்வார்கள். ஆகவே எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இறைவன் அருளி செய்த நூல்களாக கருதப்படுவன வேதமும் சிவாகமும் ஆகையினாலே அந்த வேத சிவாகமங்கள் கூட அஞ்செழுத்தின் பொருளைத்தான் விரித்துச் சொல்கின்றன என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வது தவறு. அறுநூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் என்றார். சரி, ஐந்தெழுத்தின் கருத்தை தான் எல்லா நூல்களும் விரித்து சொல்கிறேன் என்றால் ஐந்தெழுத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அஞ்செழுத்தின் கருத்தை தான் எல்லா நூல்களும் விரித்து சொல்கின்றன. அப்படியானால் அஞ்செழுத்து சொல்கின்ற அந்த கருத்து தான் என்ன என்று கேட்டால், அஞ்செழுத்தானது என்னென்ன பொருள்களை பற்றி சொல்கின்றது என்றால், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள். அது பிரணவமானது அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து சூக்கும் அக்கரங்களால் ஆனது பிரணவமாகும். அந்த சூக்கும் ஐந்து எழுத்துகளிலிருந்து தான் நகரம் முதலிய ஐந்து எழுத்துகள் தோன்றின என்று பிராசாத தீபம் என்ற நூலும் பத்ததிகளும் தெரிவிப்பதாக நம்முடைய ஆதி வித்வான் வஜ்ரவீரமுதி அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஓங்காரத்திற்கும் ஐந்து எழுத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஞ்செழுத்தை சொல்கின்ற திருமுறைகள் உஜயன் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற மெய்யா என்றும் குறிப்பிடுவதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். திருவருட்பேன் ஆசிரியரோ அஞ்செழுத்து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஓங்காரம் என்று சொல்லிவிட்டார்கள். மற்ற மெய்கண்ட சாத்திரங்களை நாம் பார்த்தோம் என்றால் இந்த இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி என்ற இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்திலே அஞ்செழுத்து மந்திரத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக விளங்கி இந்த பொருள்களை தருவதாக குறிப்பிடுவர். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் சூழ் அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி சிவபிரகாசத்திலே இந்த ஐந்து பொருள்களும் திருவெழுத்து அஞ்சாலே குறிப்பிடப்படுகின்றன என்று இந்த நூலாசிரியராலே சொல்லப்பட்டுள்ளன. அங்கே அஞ்செழுத்தாலே குறிப்பிடப்படுகின்றன என்று சொன்ன ஆசிரியர் இந்த திருவருட்பயன் நூலிலே ஓங்காரத்திலே இந்த ஐந்து பொருள்களும் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் என்றால் ஓங்காரம் வேறு அஞ்செழுத்து வேறு என்று அவர்கள் நமக்கு கூறவில்லை. ஓங்காரமே அஞ்செழுத்து இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு உண்மையினை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி அதை சொல்வார்கள். ஆகவே இறை என்று சொல்லும்பொழுது சிவமும் சக்தி என்று சொல்லும்பொழுது அருட்சக்தியும் பாசம் என்று சொல்லும்பொழுது ஆணவமலமும் எழில் மாயை என்று சொல்லும்பொழுது திரோதான சக்தியும் குறிப்பிடப்படுகின்றன. ஆகவே அஞ்செழுத்தின் பொருள்களாக இருப்பவை சிவம் அருட்சக்தி ஆன்மா ஆணவமலம் திரோதான சக்தி என்ற ஐந்து. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், கண்மம் இல்லையே மாயை இல்லையே என்று சந்தேகம் வரலாம். திரோதான சக்தியை சொல்லும் பொழுது திரோதான சக்தியால் இயக்கப்படுகின்ற கண்ம மாயைகள் அடங்கிவிடும். சிவஞான போதத்து ஐந்தாம் சூத்திரத்தை நாம் பார்த்தோம் என்றால் பாச இலக்கணம் கூறுவது என்றுதான் சொல்வார்கள். மாயை கண்மங்களின் இலக்கணம் கூறுவது என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் விளக்கம் கூறி திரோதான சக்தியினுடைய இயல்பு அதிலே சொல்லப்பட்டுள்ளது. அஞ்சாம் சூத்திரத்திலே திரோதான சக்தியினுடைய இயல்பை விளக்கியதனாலே மாயை கண்மங்களின் இயல்பு பெறப்படும் என்று சொல்வார்கள். ஆகவே மாயை கண்மங்கள் திரோதான சக்தியிலே அடங்கும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோமே சகலாவத்தை என்று சொல்கின்றோமே, இந்த நிலையிலே வாழும் பொழுது மாயா போகங்களை அனுபவிக்கின்றோம், கண்மங்களை அந்த வினைகளை இருவினைகளை ஈட்டுகின்றோம். இவையெல்லாம் அந்த திருவருளுடைய திருவருள் நம்மை செலுத்தித்தானே நாம் எந்த அனுபவத்தையும் பெறுகின்றோம், எந்த வினையையும் நாம் ஈட்டுகின்றோம் திருவருள் செலுத்துவது. ஆனால் தோன்றா துணையாக இருந்து செலுத்துகின்றது, அதைத்தான் மறைத்தல் தொழில் செய்கிறதாக நாம் சொல்கின்றோம். தன்னை வெளிப்பட உணரும்படி செய்யாமல் தோன்றா துணையாக இருந்து கொண்டு நம்மை பல போகங்களிலே வினைக்கீடான போகங்களிலே செலுத்துகின்றது, நம்மை வினைகளை ஈட்டவும் செய்கின்றது. ஆகையினாலே இந்த வினைகளை ஈட்டச் செய்வதும் சரி, மாயையை மாயாபோகங்களோடு நம்மை புணர்ப்பதும் சரி, அந்த திருவருட்சக்தி தான். அது தோன்றா துணையாக இருந்து செய்வதனாலே அந்த திருவருட்சக்தி மறைப்பாற்றல் என்ற பொருளிலே திரோதான சக்தி என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே திரோதான சக்தியின் திரோதான சக்தி செலுத்தும் முறையில்தான் மாயையும் இயங்குகின்றது, கண்மமும் இயங்குகின்றது. ஆகையினாலே மாயா கண்மங்கள் இரண்டும் திரோதன சக்திக்குள் அடக்கம். ஆகையினால் நாம் என்றுமே அஞ்செழுத்திலே மாயை கண்மங்கள் குறிப்பிடப்படவில்லையே என்று ஐயுற வேண்டியதில்லை. திரோதன சக்தியில் அவை அடங்கும். திரோதன சக்தி நகரம் என்ற அந்த எழுத்தினாலே குறிப்பிடப்படுகின்றது என்பது நாம் இங்கே உணரத்தக்கது. ஆக இவ்வாறு இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்தில் இருக்கும் என்பதைத்தான் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். அஞ்சு பதம் என்று சொன்னார்கள். பதம் என்று சொல்லும்பொழுது சொல் என்று பொருள்படும், சொல் என்பது பொருளை தரும். ஓரெழுத்தோ ஓரெழுத்துக்கு மேற்பட்ட இரண்டு முதல் பல எழுத்துக்களாலோ ஆகி பொருளை உணர்த்துமாயின் அது சொல். பொருளை உணர்த்தாமல் எழுத்து என்ற அளவிலே இருந்தால் அது எழுத்து என்பது இங்கே நாம் உணரத்தக்கது. ஆக அஞ்சு எழுத்துக்கள் என்று பொதுவாக சொல்கின்றோம், அஞ்சு எழுத்து என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த அஞ்சு எழுத்து ஒவ்வொரு எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஓரெழுத்தாகவே இருந்து கொண்டு பொருளை தரக்கூடிய சொல்லாகும். ஆகவே அஞ்சு பதம் சொல்லி என்றும் குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த புறப்பாவிதை பார்த்தோம். ஊன நடனம் ஒருபால் ஒருபாலா ஞான நடம் தான் நடுவே நாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்சு எழுத்திலே தாண்டவத்தினை விளக்குகின்றார்கள். இந்த சிந்தனை தான் தொடங்கி இருக்கின்றோம். அஞ்சு எழுத்திலே சிவபெருமானுடைய தாண்டவம் விளக்கப்படுகின்றது. உண்மை விளக்கம் நூலிலே ஒரு பாடலை நாம் பார்க்கும் பொழுது அஞ்செழுத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த நூல் சொல்வது போலவே அஞ்செழுத்து தான் சகல சாஸ்திரங்களும் புராணங்களும் என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப நூல்கள் எல்லாம் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துரைக்கின்றன என்று சொன்னால் அது சரி. ஆனால் தாண்டவம் எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது என்று நாம் பார்த்தோம் என்றால், உண்மை விளக்கத்திலே எம்பெருமான் தாண்டவம் செய்து அருளும் பொழுது அஞ்செழுத்து வடிவனாக இருக்கின்றான் என்ற செய்தியும் அங்கே பெறப்படுகின்றது. அஞ்செழுத்துக்களும் எம்பெருமானுடைய அவயவங்களாக விளங்குகின்ற பாங்கினை உண்மை விளக்கம் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றது. ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முடி வா பகரும் முகம் வா முடி ய பார் என்று சொன்னார். ஆக திருவடியிலே நகரம் என்ற அக்கரம் உள்ளது, திருவயிற்றிலே மகரம் உள்ளது, தோளானது சிகரமாக உள்ளது, முகமானது வகரமாகவும் முடியானது யகரமாகவும் இவ்வாறு ந தொடங்கி வருகின்ற அந்த நகர எழுத்து தொடங்கி வருகின்ற தூளபஞ்சாக்கர வடிவினாக எம்பெருமான் ஒரு நடனம் இயற்றி அருள்கின்றார் என்று உண்மை விளக்கம் சொன்னதல்லவா. அதே போலவே சிகாரம் தொடங்கி வருகின்ற சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டும் நடனம் இயற்றி அருள்கின்றார் என்ற செய்தி உண்மை விளக்கத்திலே பார்த்தோம். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் அங்கி நகரம் அடிக்கையில் முயலகனார் தங்கு மகரம் என்று இந்த சிகாரம் தொடங்கி வருகின்ற அஞ்செழுத்துக்கள் எவ்வாறு எம்பெருமானுடைய அந்த நடராஜ திருமேனியிலே அமைந்துள்ளன என்பதை உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றது. துடி என்ற அந்த உடுக்கையிலே சிகரம் விளங்குகின்றது என்று சொன்னார். வீசுகரம் இருக்கின்றதே அந்த வீசுகரத்திலே வகரம் குறிப்பிடப்படுகின்றது, வகரம் விளங்குகின்றது. அபயகரத்திலே யகரம் விளங்குகின்றது. ஒரு கரத்திலே அங்கி அக்னி ஏந்துகின்றார், அதிலே நகரம் விளங்குகின்றது. ஊன்றிய திருவடியின் கீழ் முயலகனார், அதிலே மகரம் விளங்குகின்றது என்று உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றதே. அது சூக்கும பஞ்சாக்கர ரூபமாக விளங்கக்கூடிய நடராஜ திருமேனி. ஆக எம்பெருமானுக்கு தூள பஞ்சாக்கரமும் திருமேனியாகும் சூக்கும பஞ்சாக்கரமும் திருமேனியாகும் என்று அந்த அவயவங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன அல்லவா. அதிலேதான் சொல்வார்கள் அறிஞர்கள் உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது அந்த நகாரம் தொடங்கி வரக்கூடிய தூள பஞ்சாக்கர திருமேனியாக எம்பெருமான் நடனம் செய்து அருளும் பொழுது அந்த நடனத்தை ஊன நடனம் என்பார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டு எம்பெருமான் நடனம் இயற்றி அருளும் பொழுது அந்த நடனத்தை ஞான நடனம் என்பார். ஆகவே எம்பெருமானுடைய நடனமானது ஊன நடனம் என்றும் ஞான நடனம் என்றும் இரண்டு வகைப்படும். அந்த இரண்டு தாண்டவங்களையுமே அஞ்செழுத்து தன்பால் கொண்டுள்ளது என்ற செய்தியினை இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே ஒரு முறையிலே குறிப்பிடுகின்றார். அங்கே திருமேனி அவயவங்களை சொல்லி கூறினார். இங்கு அந்த அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார் திருவருட்பயன் ஆசிரியர். அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார். அஞ்செழுத்து மந்திரத்திலே இரண்டு அக்கரங்கள் ஊன நடனத்தை குறிக்கின்றன, இரண்டு அக்கரங்கள் ஞான நடனத்தை குறிக்கின்றன. ஆக இரண்டு இரண்டும் நான்கு அக்கரங்கள். எஞ்சியுள்ள ஒரு அக்கரமானது இந்த இரண்டு நடனங்களுக்கும் உட்படக்கூடிய ஆன்மாவை குறிக்கின்றது. ஊன நடனம் ஒருபால் ஒருபாலா ஞான நடனம். ஒருபுறம் ஊன நடனம், இன்னொரு புறம் ஞான நடனம். தான் நடுவே நாடு, ஆன்மாவானது இதற்கு நடுவில் உள்ளது, அதாவது இரண்டு நடனங்களுக்குமே ஆட்படக்கூடியது என்ற பொருளிலே கூறியுள்ளார்கள். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிகாரம் தொடங்கி சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கரத்திலே முதலில் உள்ள அந்த சி என்ற அக்கரமும் வா என்ற அக்கரமும் முறையே சிவத்தையும் அருட்சக்தியையும் குறிக்கும். ஆகவே அந்த சிகர வகரங்கள் ஞான நலத்தை குறிக்கின்றன. இறுதியில் இருக்கக்கூடிய இரண்டு அக்கரங்களாகிய நகர மகரங்கள் அந்த ந என்பதும் மா என்பதும் அந்த இரண்டும் ஊன நலத்தை குறிக்கின்றன. ஆக நடுவில் தான் யா உள்ளது, யகரம் உள்ளது. ஆக அந்த யகரத்தால் குறிப்பிடப்படுவது ஆன்மா அல்லவா, அது நடுவிலே உள்ளது. ஆகையினாலே ஊநடனம் ஞான நடனம் என்ற இரண்டு நடனங்களையும் பஞ்சாக்கரமானது தன்பால் கொண்டு விளக்குகின்றது என்ற அரிய செய்தியினை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஊன நடனம் எதற்காக, ஞான நடனம் எதற்காக, இரண்டு வகையான நடனங்களை எம்பெருமான் எதற்காக ஏற்று வருகின்றான் என்றால், ஒரு நடன கலைஞர் எடுத்துக்கொண்டால் ஒரு சமயத்திலே ஒரு நடனத்தைத்தான் அவரால் ஏற்ற முடியும். ஆனால் எம்பெருமான் இருவகை நடனங்களையும் ஒருங்கே ஏற்றி வருகின்றான். அதான் அவனுடைய அளவில் ஆற்றல், வரம்பில் ஆற்றலுடைமை என்பது அதான். என்னவென்றால், பக்குவப்படாமல் இருக்கின்றார்களே எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஞான நெறியை தலைப்படாமல் சரீர யோகங்களிலே முன்னேறி செல்லாமல் உலகப்பற்று கொண்டு விடயபோகத்திலேயே நம்மை நாம் ஆழ்த்திக் கொண்டிருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் பொருட்டு எம்பெருமான் ஆடி வருகின்ற நடனம்தான் ஊன நடனம். அதாவது நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டு அவன் ஆடி வருகின்ற நடனம் என்றுதான் நாம் அங்கே கொள்ள வேண்டும். நடனத்தில் எந்தவித ஊனமும் அன்று, எந்தவித ஊனமும் கிடையாது. நடனத்தில் எந்தவித ஊனமும் கிடையாது. நம்மை உய்விக்கும் பொருட்டு எம்பெருமான் கருணையோடு நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டுத்தான் இதனை உய்வினை நாடாதிருத்தல் உந்தமக்கு ஊனமன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டார்களே. ஆகையினாலே சிவநெறிக்கு சிவநெறியினை தலைப்படாமல் விடயபோகங்களிலேயே இச்சை கொண்டு பொழுதை போக்கி வருகின்ற ஆன்மாக்களுக்கு அவர்கள் குணவழிவிட்டு அவர்களை திருத்த வேண்டுவது முறைமை ஆகலின், அவர்களை அந்தந்த வினைக்கீடான போகங்களிலே அழுந்த செய்து அந்த வினைப்படங்களிலே அவர்களுக்கு பற்றறச் செய்து சிவநெறியினை அவர்களும் தடைப்பட வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களை உயர்த்தும் பொருட்டு எம்பெருமான் ஊனநடனத்தை ஏற்றி வருகின்றார். அதே சமயம் பக்குவப்பட்டு ஞான நெறியிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை வழங்கும் பொருட்டு ஞான நடனத்தையும் ஏற்றி வருகின்றார். ஒரே சமயத்திலே அந்தந்த ஆன்மாவை அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற வழியிலே வளர்த்து, ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையில இருக்கின்றது. எல்லா ஆன்மாக்களையும் அந்தந்த நிலையில் வைத்து வளர்த்து வருகின்ற பாங்கு இருக்கின்றதே, அது அவனுடைய எல்லையில்லாத ஒரு பேராற்றலாகும். அது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக மிகவும் பிரம்மாண்டமானதாக விளங்குகின்றது. எப்படி எல்லா ஆன்மாக்களையும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்னென்ன கருதுகின்றது, என்னென்ன ஒவ்வொரு ஆன்மாவுடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி, இச்சையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஆன்மா கருதுகின்ற போகமும் ஒவ்வொரு மாதிரி உள்ளது. எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி எத்தனை பிறவிகள், ஏழு வகை பிறவிகளிலே உள்ள எல்லா ஆன்மாக்களையும் அவரவர் வினைக்கீடாக வளர்த்து வருகின்றான். வளர்ந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை இரவிக்கடல் என்றும் எடுத்து அவர்களுக்கு சிவபோகமும் ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்குவப்படாத ஆன்மாக்களை அவர்கள் உய்வதற்கான வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இவ்வாறு ஊன நடனம் ஞான நடனம் என்ற இரண்டையும் எம்பெருமான் ஏற்றி வருகின்றான். அந்த இருவகை நடனங்களும் பஞ்சாக்கரத்திலே குறிப்பிடப்படுகின்றன. அடுத்த குரட்பாவிலே அருமையான ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. விரியமன மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரிய வினை தீரி பெறும். இந்த குரட்பாக்களில் எல்லாம் அந்த அஞ்சு எழுத்தினுடைய ஒவ்வொரு அக்கரத்தை எடுத்துக்கொண்டே அதன் மூலமாகவே விளக்கிச் செல்வார்கள். நாம் என்ன ஒரு தெளிவிலே இருக்க வேண்டும் என்றால், அஞ்செழுத்திலே ஏதாவது ஒரு அஞ்செழுத்து மந்திரத்திலே ஏதாவது ஒரு அக்கரத்தை சொன்னால் இந்த அக்கரம் என்ன பொருளை தரும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அக்கரங்கள் மூலமாகவே சொல்லி வருகின்றார்கள். விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரிய வினை தீரி பெறும். சித்தம் என்றே வாசிப்போம், சித்தம்னு வாசிப்படாதனால சித்தம்னே வாசிப்போம். ஆனா எப்படி வாசிக்கணும்னா, சி தம் பெரிய வினை தீரில் பெறும். சி அதாவது அஞ்சலத்திலே உள்ள சி என்ற அக்கரம், அது சிவத்தை குறிக்கும் அல்லவா. ஆன்மாவானது தன் பெரிய வினை தீரில் தொன்று தொட்டு தான் ஈட்டி வந்த அந்த வினை தொடர்ச்சியானது, அந்த வினை பந்தமானது தீர்ந்தது என்றால் சி பெறும். அந்த சி என்ற அக்கரத்தால் குறிப்பிடப்படுகின்ற சிவத்தை ஆன்மா பெறும் பொருள். ஏன் வினை ஈட்டுகின்றது என்றால், விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா. விரிய ம ந மேவி, ம என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது ஆணவ வளம், ந என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது திரோதான சக்தி. ஆணவமலமும் அந்த ஆணவமலத்தை பரிவாகப்படுத்தும் பொருட்டு திரோதான சக்தியும் இரண்டும் ஆன்மாவை மேவி, ஆன்மாவை பொருந்தி, விரிய மேவி மிகவும் இருக பொருந்தி, எவ்வை ய என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகின்ற ஆன்மா, எவ்வைனா ஆன்மாவை, ஏன் எவ்வை சொன்னார், யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிக்கின்றது, ஆகவே ஆன்மாவைன்னு சொல்ற இடத்துல எவ்வைனர், இந்த எவ்வை மீள விடா, அவ்வளவு எளிதில் இந்த உயிரை வந்து என்ன செய்யாது, மீள விடாது. ஆணவ மனமானது அவ்வளவு எளிதில் ஆணவத்திலிருந்து நாம் மீள முடியாது அல்லவா. ஆனாலும் அந்த மனசக்தியை எப்படி போக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அந்த ஆன்மாவினுடைய நிலையினை நன்கு அறிந்து எம்பெருமானுடைய அருட்சக்தியானது மறைத்தல் தொழிலை செய்வதன் மூலம் திரோதான சக்தியாக விளங்கி அந்த ஆணவ மனம் தேய்வதற்குண்டான வழிமுறைகள் எல்லாவற்றையும் செய்யும். அதுதான் இதை வந்து நாம விரிய ம என்பதை ம விரிய என்று கொள்ளலாம், ம விரிய ந மேவி என்றும் கொள்ளலாம். ம என்பது ஆணவமலம், ஆணவமலம் விரிய, ஆணவமலம் விரிய என்றால் என்ன என்று பார்ப்போம். ஆணவமலம் விரிய அதாவது ஆணவமலம் விரியும் பொருட்டு ந மேவி, ந என்ற அந்த திரோதன சக்தி மேவி ஆன்மாவை பொருந்தி, எவ்வை அந்த ஆன்மாவை மீளவிடா. ம விரிய என்றால் ம என்பது ஆணவமலம், அது விரிதல் என்பது என்ன என்று சிந்தித்தால் இந்த ஆணவமலமானது கேவலாவத்தை பட்டு ஆன்மா கிடக்கும் பொழுது எப்படி விளங்கியது, அறிவு முழுவதையும் மறைக்கும், சோப்ரா சொன்ன மாதிரி அறிவு முழுதையும் மறைத்து கிடந்தது, இந்த ஆன்மாவால் யாதொன்றையும் அறிய முடியாது. அந்த நிலையிலிருந்து ஆன்மா வினையை ஈட்டுமா, ஈட்டாது, அதன் அறிவு இச்சை செயல்கள் யாவும் முற்றிலும் தடைப்பட்டு கிடக்கின்றன மலம் அறைப்பினாலே. அப்படி முழுமையாக ஆணவ மலமானது ஆன்மாவை மறைத்து கிடக்கின்ற அந்த கேவலாவத்தையிலிருந்து இந்த ஆன்மா எவ்வாறு சகலாவத்தை ஆகிய இந்த பிறவி பிறவிக்கு வந்தது சொன்னால் எம்பெருமான் திருவுருளாலே வந்தது. ஆகவே எம்பெருமான் திருவுருளானது ஆன்மாவே அறியாத வண்ணம், அறியக்கூடிய வன்மை ஆன்மாவுக்கு வரல. ஆகவே ஆன்மா அறியாதபடிக்கு இந்த திருவருளானது தோன்றா துணையாக விளங்கி கலாதி தத்துவங்கள் அவற்றை எல்லாம் அடித்து கலாதி தத்துவங்கள் அவற்றின் வழியே வரக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் இவற்றை அடித்து தனுகரணாதிகளை எல்லாம் தந்து அதனுடைய மலச்சக்தியை கலாதி தத்துவங்களாலே சிறிதளவு எவ்வளவு கெடுக்க முடியுமோ, அந்த ஆன்மாவை எவ்வளவு கெடுத்தால் அந்த ஆன்மாவுக்கு அது ஏற்றதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவுக்குரிய மலமறைப்பு மலச்சார்பின் தன்மைக்கு ஏற்ப அந்த ஆணவ மலத்தை அதனுடைய ஆற்றலை ஓரளவு கெடுத்து இந்த உயிருக்கு சிற்றறிவை விளங்க செய்கின்றது. இதே திருவருட்சக்தியாக இந்த திருவதாசம் அப்படி சிற்றறிவு விளங்கிதான் ஆன்மாவுடைய அந்த அறிவித்த செயல்கள் ஏகதேசமாக விளக்கமுற்று ஆன்மாவானது வினையை செய்கின்றது. அப்போ என்ன பண்ணுகின்றது, ஆன்மா வந்து பல கீழான நெறிகளிலே செல்கின்றது. அந்த ஆணவ மடம் விளைவிக்கின்ற ஏழு கீழான வழிமுறைகள் எவை என்றால் அதை மாவாளியத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக சொல்லியுள்ளார். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்ற ஏழு என்றார். அதிலே மோகம் என்பது என்னவென்றால் கொள்ளத்தக்கவை இவை, தள்ளத்தக்கவை இவை என்று நூல்களிலே நன்கு கற்று உணர்ந்திருந்தும் கொள்ளத்தக்கவற்றை கொள்ளாமல் தள்ளத்தக்கவற்றையே கொண்டு வாழ்கின்ற முறை இருக்கின்றதே, விதிகளை பின்பற்றாமலும் விட வேண்டியவற்றை வந்து செல்லத்தகாத நெறியிலே செல்லுதல் இருக்கின்றதே, அப்படி ஒரு நெறிபிறழ்ந்து வாழ்கின்ற அந்த அப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்கின்றதே அதுதான் மோகம். மதம், அந்த நெறியிலே வாழ்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை ஈட்டிக் கொண்டால், ஒரு பொருளை ஈட்டிக் கொண்டால் அதனால் செருக்குற்றிருத்தல், என்னிடம் இருக்கின்றது இப்படிப்பட்ட பொருள் என்று செருக்குற்றிருத்தல். அராகம், அந்த பொருளின் மீது மேலும் மேலும் ஆசையை வளர்த்தல், அது இருப்பதனாலே ஒரு பெருமை, அதே சமயத்திலே அது இன்னும் ஆசையை வளர்த்தல். அப்புறம் கவலை, ஊழ்வயத்தால் அந்த பொருளை இழக்க நேர்ந்தால் கவலைப்படுதல். தாபம், அதை இழந்து நினைத்து தவித்தல். வாட்டம், அந்த தவிப்பினாலே உடலும் உள்ளமும் வாடுதல். இது விசித்திரம், இப்படியெல்லாம் நடக்கவில்லை, எல்லாம் உன்னை நல்வினை பெயினாலே எம்பெருமான் அருளாலே நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் எம்பெருமான் வினைக்கீடாக ஊட்டுகின்றார் நினைக்காமல் எனக்கு என்ன இருக்கின்றது, நான் எல்லாமே சாதித்து விட்டேன், நான் இனி பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நிலையில்லாத இந்த வாழ்க்கையையும் மிக நிறைவான ஒன்றாக நினைத்து நிலைவேற்றிற்கு ஏதுவான ஞான நிலையை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வாழ்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே, அதைத்தான் விசித்திரம் என்று சொல்கின்றார்கள். வாழ்வுனா விசித்திரமானவர்கள் என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே இந்த ஏழு நிலைகள் தான் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், இந்த இந்த ஏழு இந்த கீழான நிலைகள் இருக்கின்றன. இந்த ஏழு நிலைகளிலே ஆன்மாவை கீழ் நோக்கி தள்ளுவது ஆணவ மனம். எப்போ தள்ளுகின்றது? திரோதான சக்தி கலாதி தத்துவங்களாலே ஆணவ மன சக்தியை சிறிதே கெடுத்து ஆன்மாவுக்கு சிற்றறிவு சிறுதொழிகளை விளக்கும் பொழுதுதான் ஆன்மா இந்த மாதிரி ஏழு வகையான நிலைகள்ல செல்கின்றது. அது முதல்ல மறைச்ச மாதிரி முழுமையா அறிவை மறைச்சிருந்தா இதுக்கு மதமோ அராகமோ ஆசையோ செருக்கோ எதுவும் விளைய போறது இல்லை. ஏன்னா அறிவை முற்றிலும் தடைப்பட்டு இருக்கும். அப்போ இந்த ஆணவ மலம் எப்படி விரியுது? இப்படி ஏழாக விரிகின்றது. அதன் செயல்பாடுகள், மலத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி ஏழாக விரிகின்றன. அந்த மலத்தின் செயல்பாடுகள் ஏழாக விரிவதற்கு காரணம் திருவருட்சக்தி திரோதான சக்தியாக ஆன்மாவை பொருந்தி அதன் மலச்சக்தியை ஏகதேசமாக கெடுத்ததுனாலதான். ஆகவே அங்கே சொல்லும்படி பார்த்தால் விரிய ந மேவி என்று அதான் குறிப்பிட்டேன். விரிய மிரியன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். மாவாகிய ஆணவ மலம் விரியும் பொருட்டு மோகம், மதம், அராகம் என்று இப்படி இப்படிப்பட்ட ஏழு வகையான காரியப்பாடுகளாக மூலமலம் விரியும் பொருட்டு ந மேவி திரோதன சக்தி அதை பொருந்தி எவ்வை மீள விடா பொருந்தி அந்த ஆன்மாவை வினைகளை ஈட்டச் செய்து பிறவியிலிருந்து மீள விடாமல் தலை கொண்டிருக்கும். சரி, இப்ப இது இருக்கு எப்பதான் முடிவு அப்படின்னா, தம் பெரிய வினை தீரில் இந்த ஆன்மாக்கள் தாம் தொண்டு தொட்டு ஈட்டி வந்த அந்த வினை பந்தமானது தீரப்பெற்றால் சீ பெறும், சீ சிகாரமாகிய அந்த சிவத்தை பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த பாடலிலே மாலார் திரோத மலமுதலா மாறுமோ மேலாசி மீளாவிடி சொன்னார். இந்த திரோதான சக்தி இவ்வாறு மீளவிடாமல் இருக்கின்றதே, இதனிலிருந்து மீண்டு சிவத்தை பெறுவதுதான் எப்படி என்று சொன்னால், நகாரம் மகாரம் ஆகிய இரண்டையும் முதலாக கொண்டு அஞ்சலித்து மந்திரத்தை சிந்தித்தால் அந்த நகாரமே மேலோங்கும்.